நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர் பெருமக்களே, இன்னைக்கு உழவு தொழில ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய பல புதிய தொழில்நுட்பங்கள்ல சொட்டுநீர் உரப்பாசனம் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த சொட்டுநீர் உரப்பாசனத்தை எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்துறதன் மூலமா என்ன நன்மை அடையலாங்கிறத பத்தி தன்னுடைய அனுபவபூர்வமான கருத்துக்களை சொல்றதுக்காக வெள்ளக்கிணறு தச்சன் தோட்டத்தில இருந்து VS காளிச்சாமி அவங்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
என்னுடைய பெயர் வந்து வேசு காளிச்சாமி, கோயம்புத்தூர் வடக்கு வட்டம் வெள்ளக்கிணறு கிராமத்திலிருந்து வந்திருக்கேங்க.
இன்னைக்கு வேளாண்மை இருக்கிற சூழ்நிலையில நிறைய மாற்றங்கள், நம்ம பழைய முறைகள்ல இருந்து மாறி காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் புதுசா பின்பற்றிட்டு இருக்கோம். அது மாதிரி சாகுபடி முறைகள்லயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. தொழில்நுட்ப ரீதியா அப்படின்னு சொல்லும் போது சொட்டுநீர் பாசனம் வந்தது, அதுக்கு பின்னாடி அதன் மூலமாகவே பயிர்களுக்கு உரங்களை கொடுக்கக்கூடிய உரப்பாசனம் அப்படிங்கிற முறை கூட வந்துருச்சு. அதை நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க. இப்ப எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் நீங்க இந்த பாசன முறைய பின்பற்றுறீங்க?
அதாவது நம்ம பாரம்பரிய வேளாண்மை முறைகள் இருந்தாலும் கூட நவீன தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம லாபம் ஈட்ட முடியும், அதே நேரத்துல நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, இதனுடைய கள அலுவலர்கள், விஞ்ஞானிகள் இவங்களெல்லாம் எடுத்த தொடர்ந்தா ஒரு முயற்சினாலையுமே, ஒரு விழிப்புணர்வு பெற்றதுனாலையுமே நாங்கள் பாரம்பரியமாக கிணற்றிலிருந்து வயல்வெளிக்கு நேரடியாக நீர்ப்பாசனம் செஞ்சிட்டு இருந்த அந்த முறையில் மலர் சாகுபடி, காய்கறி சாகுபடி, மக்காசோளம், பயிர் வகை பயிர்கள், இது மாதிரியான பயிர்களை நாங்கள் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம்ங்க.
சரிங்க, எப்போலேருந்து நீங்கள் இந்த உரப்பாசன முறைக்கு மாறினீங்க?
நான் முதல்ல வந்து சொட்டு நீர் பாசன முறைக்கு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சொட்டு நீர் பாசன முறைக்கு பெரிய ஒரு போராட்டத்தின் பேரில், எங்கள் வீட்டில் எங்கள் தந்தையாரோட பெரிய ஒரு போராட்டத்தின் பேரில் 1 ஏக்கரில் மட்டும் முதல்ல நான் வந்து அந்த பாசன முறையை அமைச்சேங்க. அப்போ வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படின்னா தண்ணி வந்து ஏராளமாக இருக்குது. நம்ம ஒவ்வை பாட்டியே சொல்லியிருக்காங்க, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோண் உயரும் அப்படின்னு வரப்புயர்னு அவங்க பாடி வச்சுருக்காங்க. வரப்பு நிறைய தண்ணி கட்டணும், தண்ணி பாசனம் பண்ணால் தான் மகசூல் நிறையா வருங்கிற ஒரு முறை வந்து பழைய காலத்தில் இருந்ததுங்க. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பயிருக்குன்னு ஒரு நீர் தேவை இருக்குது, அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும், அதே நேரத்தில் நீர் பாசனத்துக்கான செலவையும் குறைக்கணும். முக்கியமான ஒரு பிரச்சனை களை. இந்த களை எடுக்கிறதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும், அதுக்கெல்லாம் வந்து சொட்டு நீர் பாசனம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையுமே, ஆல் இண்டியா ரேடியோவில் ஒளிபரப்புற பண்ணை இல்லை ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலையுமே இந்த சொட்டு நீர் பாசனத்தை பற்றி சொல்லிட்டு இருந்ததுனால, ஏன் நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு வந்துங்க இந்த சொட்டு நீர் பாசனத்தை அமைச்சாங்க.
சரிங்க, இப்போ அந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணீரை தேவையான அளவு மட்டுமே பயிருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கூட நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அதாவது தண்ணி பற்றாக்குறை அப்படின்னு வரும்போது தான் அந்த பாசன முறைக்கு போகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க.
நிச்சயமாக அது மாதிரி கிடையாதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற போது நாம் வந்து சொட்டு நீர் பாசன முறைக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனங்க. சொட்டு நீர் பாசன முறை என்பது வந்துங்க ஒரு நவீன தொழில்நுட்பம். இந்த நவீன தொழில்நுட்பத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு என்னுடைய மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேனுங்க. நான் படித்தது வந்து 10வது வகுப்பு தானுங்க. அதுக்கு பின்னாடி விவசாய தொழிலுக்கு வந்து விவசாயத்தில் ஈடுபட்டதுனால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் தான் சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற அந்த முறையே தப்பு. அதாவது வந்துங்க சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தண்ணீரை வந்து தேவையான அளவு பயிருக்கு கொடுக்கணும். தண்ணி தேங்கி நின்னா பயிர் ஏங்கி நிற்கிங்களாம். அதிக அளவு தண்ணி கொடுத்தா பயிருக்கு வந்து காத்தோட்டம் இருக்காது, வேரோட்டம் இல்லாமல் போய் விளைச்சல் குறைஞ்சி போயிடும். தண்ணி காணாத பயிரும் எண்ணெய் காணாத முடியும் தேராதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி வேணும், அதுக்கு தேவையான அளவு தண்ணி வேணும். தண்ணி தேங்கினா பயிர் ஏங்கி நிற்கும், தேவையறிஞ்சு தண்ணீரை வந்து பாசனம் பண்ணணும். அதாவது வந்துங்க ஒரு நீரினுடைய ஒரு தேவை, காய்கறி பயிருக்கு இவ்வளோதான் தேவை அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு விஞ்ஞானிய சொல்லியிருக்காங்க. நாங்கள் எப்படி போனால் தினசரி ஒரு மணி நேரம் தண்ணி விடுவோங்க. தினசரி ஒரு மணி நேரம் தண்ணி விட்டாலே அந்த பயிருக்கு வந்து போதுமானதாக இருக்கும். வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தண்ணி விட வேண்டியதில்லை, கொஞ்சம் காய வைக்கணும் அப்படிங்கிறதுனால.
சரிங்க, இப்போ வந்து முக்கியமாக இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கும் இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா அந்த பயிரினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் கொடுக்கறதுக்கும் இந்த சொட்டுநீர் பாசனங்கிற முறை உதவிகரமாக இருந்த மாதிரியே அதுக்கு பின்னாடி அதன் மூலமாகவே உரங்களை கொடுக்கிற முறையும் வந்துச்சு. நீங்கள் வந்து அதை எப்பலேருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை சொல்லுங்க.
நான் ஒரு 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்துங்க இந்த உர பாசனம், உர செலுத்தி வெஞ்சுரி உரக்கலன் மூலிமா செலுத்துறது இது சம்மந்தமான ஒரு பயிற்சி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நீர்நுட்ப மையத்தில் நான் வந்து ஒரு ட்ரைனிங் வந்தபோது இது எடுத்தேங்க. ஒரு 5 நாள் பயிற்சி, 2 நாள் வந்து களை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 5 நாள் ஒரு உழவன் வந்து செலவிடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். காலையிலேயே மாடுகள் நல்லா பிடிச்சி கட்டி சாணி வழித்து போட்டு எங்களுடைய வயல்வெளி பணிகளெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக 10 மணிக்கு ஓடி வந்து இங்கே கல்லூரியில் வந்து அந்த ட்ரைனிங் எடுத்துட்டோம் ஒரு ஆர்வத்தில். அதில் அவங்க சொன்னாங்க, இப்போ நம்ம உரத்தை வந்து தலை மணி சாம்பல் சத்து, அதாவது ஒரு பயிருக்கு வந்துங்க எப்படி தேவைனா பயிரினுடைய உரம் தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குதுங்க. தமாசா பேசணும், சுகமாக இருக்கணும், இதுதான் மாமா போ அப்படிங்கிறதா பயிருடைய உரத் தேவைக்கான சூத்திரம். இது என்ன தமாசா சுகமா அப்படின்னு சொல்கிறான்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். தமாசா அப்படின்னா தலைமணி சாம்பல் சத்து, இது வந்து ஒரு பேரூட்ட சத்து. சுகமா அப்படின்னா சுண்ணாம்பு கந்தகம் மக்னீசியம், இது ஒரு இடைநிலை ஊட்டச்சத்து. இதுதான் மாமா போ அப்படின்னா இரும்பு, துத்தநாகம், மாக்னீசியம், மாலிப்டினா, போரான், இது மாதிரி பேரூட்டம், இடைநிலை ஊட்டம், நுண்ணூட்டம். இந்த சத்துக்களை வந்து சரி விகிதத்தில் ஒரு பயிர் கிடைச்சதுன்னா அந்த பயிர் வந்து மகசூல் அடைக்கும். இதுதான் வந்து பயிர் விளைச்சலில் ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உரத்தை வந்து நேரடியாக வயலில் இடுறபோது காம்ப்ளெக்ஸ் உரங்களாமல் டிஏபி ஆமாம் சூப்பர் பாஸ்பேட் மிக்சர் ஆமாம் நம்ம பயன்படுத்துகிறோங்க. அப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு அவங்க பரிந்துரை பண்ணுற அந்த ஃபெர்டிலைசரை வந்து உரத்தை வந்து நம்ம நேரடியாக வயலில் இடுறபோது ஒரே முட்டை இடுவாங்க. அதாவது 3வது மாதம் விடுறோம், 1வது மாதம் அந்த பயிருக்கு இடுறோம், 7வது மாதம் வாழைக்கு இடுறோம். இப்படி ஒரு 3 தடவை 4 தடவை விடுற போது அந்த பயிர் வந்து அந்த உரத்தை முழுமையாக எடுத்துக்குமானா நிச்சயமாக எடுத்துக்காதுங்க. தண்ணீர் பாயிற போது அடித்து அந்த பயிருக்கு எட்டாத நிலைக்கு ஒரு நிலைக்கு போயிடும். இப்படி வந்து உரத்தினுடைய பயன்பாடு வந்து குறைஞ்சி போயிடும். இதே வந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா உரப்பாசனம் மூலிமா ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்க பரிந்துரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடுதல் இடைவெளியில் 1 வாரம் 5 நாள் 8 நாள் இப்படி வந்து இடைவெளியில் குறைஞ்ச அளவு பிரித்து விட சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பயிர் வந்து தேவையான அளவு வந்து அது கிரகிச்சிக்கும். உரத்தினுடைய இழப்பே இருங்கிறதே வந்து நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. முழுமையாக வந்து அந்த உரம் வந்து அந்த பயிர் வந்து எடுத்துக்கும். இதுக்கு வந்து உரப்பாசனம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சாதனம். இது வந்து நம்ம பாரம்பரிய யுக்திகளை என்னதான் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாலும் நவீன இந்த தொழில்நுட்பங்களெல்லாம் பயன்படுத்துகிற போது தான் அதனுடைய உண்மையான மகசூல் தெரிஞ்சுதுங்க. நாங்கள் வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை துறை மூலிமா எங்களுடைய ஏடியை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் ஒரு சில வயல்களெல்லாம் காமிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துல்லிய பண்ணை அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலிமா அவங்க சாகுபடி பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்க. ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த உரப்பாசன முறையை வந்து நான் வயல்வெளியில் அமைச்சிருக்கேங்க.
சரிங்க, முன்னாடி வந்து உரம் பயிர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த போது மகசூல் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு உரத்துக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருந்துச்சு, இப்போ இந்த புதிய முறையில் செய்யும்போது நீங்கள் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க?
முதல்ல வந்து இந்த பாசன முறையில் நாங்கள் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிற போது எங்களுடைய 5 ஏக்கர் நிலத்தில் வந்து விவசாயத்தினுடைய பரப்பளவு 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குங்க. ஆனால் சொட்டு நீர் அமைச்சவரும் முழுமையாக நான் எல்லா வயலுக்குமே சொட்டு நீர் பாசனம் பண்ணிட்டேன். அதாவது ஒரு 2 ஏக்கர் சாகுபடி பண்ணிட்டு இருந்த பாரம்பரிய முறையில் சாகுபடி பண்ணிட்டு இருந்த இடத்த வந்து கூடுதலாக அதாவது ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு அதே தண்ணீரை வச்சு ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா சாகுபடி பண்ணுங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ரெண்டாவது, தண்ணீர் பாய்ச்சறதுக்குன்னு தனியாக ஆள் ஒருத்தர் ரெகுலராக வேணுங்க. அதாவது அந்த தண்ணீர் பாசனத்துக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் கூலி வந்து இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பு ஏற்படுத்தினவரும் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் களை, எங்களுடைய கிணற்றிலிருந்துங்க காட்டுக்கு போகிற வழியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 மீட்டர் தூரத்துக்கு வந்து வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலில் நீர் வழிந்தோடி தான் வயல்வெளிக்கு போகும். இந்த வாய்க்கால் 2 புறம் களை போதற மாதிரி ஆயிருங்க. அதையே வந்து பராமரிக்கிறது 2 தடவை, அது ஒரு கூடுதல் செலவாக இருக்குது. இந்த 3 விஷயமே சொட்டு நீர் பாசனம் அமைச்ச பிறகு சுத்தமாக இல்லை. ஆள் கூலி இல்லை, கலைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு, அந்த களை எடுக்கிறதுனால ஏற்படுற அந்த பொருளாதார இழப்பு தடைபட்டது, கூடுதலான பரப்பளவில் விவசாயம் பண்ண முடிஞ்சது. இந்த மூணு விஷயம் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிற போது கிடைச்சிது. பாரம்பரிய முறைப்படி விவசாயம் பண்ணுற போது எடுக்கப்பட்ட ஒரு மகசூலினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, உரப் பாசன அமைப்பு பொருத்தின பிறகு சொட்டு நீர் பாசனத்தில் உரத்தினுடைய தேவை, அந்த ரெக்கமெண்டேஷன் என்னென்ன தான் பயிரினுடைய தேவை அப்படிங்கிறத ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வாழைப்பயிருக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பரிந்துரையில் ஒரு 9 பாகமாக பிரித்து இந்தந்த நாளில் விடுங்க அப்படின்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் விடுறபோது உரத்தினுடைய செலவும் குறைஞ்சிருச்சுங்க. உரத்தினுக்கு வந்து வயல்வெளியில் வந்து உரத்தை போட்டு அதை வந்து வீண் பண்ணுற அந்த இது குறைஞ்சிருச்சு. மகசூல்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி எடுத்த மகசூலை காட்டிலும் ஒரு 25% மேலே தான் கூடுதலாக மகசூல் கிடைச்சிட்ருக்கு.
சரிங்க, இப்போ பொதுவாக இந்த உரப்பாசனம் அதுக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த நீரில் கரையக்கூடிய உரங்களை தான் பயன்படுத்த சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்குதுங்களா? அதனுடைய விலைகள் எப்படி இருக்குங்க?
இப்போ நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்துகிற டிஏபி, காம்ப்ளெக்ஸ் உரங்கள், கலப்பு உரங்கள், இதனுடைய விலையும் நீரில் கரையக்கூடிய அந்த உரங்களுடைய விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் பயன்படுத்துகிற அளவு வந்து குறையும். இப்போ நம்ம வந்து டிஏபி வந்து ஒரு நான் வாழைக்கான ஒரு பொது பரிந்துரை சொல்கிறேன், ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 4 மூட்டை டிஏபி பரிந்துரை பண்ணுறாங்க, 11 மூட்டை பொட்டாஸ் பரிந்துரை பண்ணுறாங்க, ஒரு 4 மூட்டை யூரியா பரிந்துரை பண்ணுறாங்க, அதுபோக நுண்ணூட்டு உரங்கள் எல்லாம் இருக்குது. இதை வந்து பிரித்து 3 தடவையாக பிரித்து நம்ம பாரம்பரிய முறையில் விடுறோம். ஆனால் இதே வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கிற போது தேவையான அளவு பரிந்துரைக்கப்பட்ட மணிச்சத்தை மொத்தமாக நடவுக்கு முன்பு நம்ம வந்து வயலில் இட்டு அடியோரமாக இட்டுறோம். அதுக்கு பின்னாடி பரிந்துரைக்கப்படுற தலைச்சத்து சாம்பல் சத்தை வந்து அந்த பரிந்துரைக்கிற அளவுக்கு நம்ம நீரில் கரையக்கூடிய இந்த வெள்ளை கலரில் பொட்டாஷ் இருக்குங்க, சிகப்பு கலரில் இருக்கிற பொட்டாஷ் வந்து நீரில் கரையாது, அதனால் ஒயிட் பொட்டாஷ் வந்து அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூரியா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட்லேயே நாங்கள் சாகுபடி பண்ணுறோங்க. இது இல்லாமல் ஆல்-19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்குங்க, மோனோ அமோனியம் பாஸ்பேட்னு ஒரு உரம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் நாங்கள் பாரம்பரிய உரங்க டிஏபியை வந்து கரைச்சி அதனுடைய வடிகட்டி அது பயன்படுத்துகிறோம். சூப்பர் பாஸ்பேட், சிகப்பு பொட்டாஷ் இதில் வந்து நீரில் கரையாது, அதை வந்து நாங்கள் வந்து உரப்பாசனத்துக்கு பயன்படுத்துறது இல்லைங்க.
சரிங்க, உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய அதே சமயம் நீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்திக்கிறீங்க இல்லைங்களா? சரிங்க, இப்போ இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் வந்து நீங்கள் குறிப்பாக என்னென்ன பயிர்களுக்கு உபயோகிச்சு அதன் மூலமாக பலன் கண்டிருக்கீங்க?
நான் வந்து எனக்கு மனப்பூர்வமாக வந்து மலர் சாகுபடி இல்லைங்க, அதிகபட்ச மகசூல் வந்து இந்த உரப்பாசன முறையை வந்து செயல்படுத்தின பிறகு தான் வந்து என்னால் கொண்டு வர முடிஞ்சுது. இப்போ வந்து நான் இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு 18 மாணவனுங்க கேவிகேல பயிற்சி எடுத்ததுலேருந்து பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை துறையில் தோட்டக்கலைத்துறையில் கொடுக்குறேன். நவீன வேளாண்மை யுக்திகளுக்கான பயிற்சிகளில் நான் தவறாமல் கலந்துட்டதுனுடைய ஒரு அடிப்படையிலைங்க ஒரு பட்டம் பார்த்து இந்த பட்டத்துக்கு இந்த மகசூல் வந்ததுன்னா அறுவடை கிடைச்சா விலை இருக்கும் அப்படின்னு. குறிப்பாக நான் வந்து காய்கறியில் பீட்ரூட் சாகுபடி பண்ணுறேங்க, அது வந்து எப்போ சபரிமலை ஐயப்பன் மலைக்கு மாலை போடுவாங்க, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த 4 வந்து காய்கறி விலை வந்து எப்பவுமே உச்சமாக இருக்குங்க. இப்போ நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் குறுஞ்செய்தி மூலிமா SMS அனுப்புகிறாங்க, அதில் நம்ம ஒரு 2 கண்காணித்தாலே அது தெரியுங்க. இதை வந்து நாங்கள் ஒரு 4-5 முன்னாடியே தெரிஞ்சு அந்த பட்டத்துக்கு அந்த பீட்ரூட்டை சாகுபடி பண்ணுறேங்க. அப்போ வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 4-5 கூடுதல் விலை கிடைக்கும். கேரளா மாநிலத்துக்கு நிறைய ஏற்றுமதி ஆகுது பீட்ரூட்டு. அது மாதிரி நான் ரோஜா மலர் சாகுபடி பண்ணுறேங்க, அது பார்த்திங்கன்னா வருஷத்தில் அந்த முகூர்த்த நாள்களில் அதே மாதிரி திருமண முகூர்த்தம் இருக்கிற மாதங்களில் திருவிழாக்கள் இருக்கிற கிறிஸ்துவ திருவிழாக்கள் இருக்கிற காலங்களில் அந்த மலர் அறுவடை கிடைச்சுன்னா கூடுதல் விலை கிடைக்கும். நாங்கள் எங்கள் வேளாண்மை செயல்முறையவே இந்த சொட்டு நீர் பாசனம் உரப்பாசனம் மூலிமா மாற்றி அமைச்சிருக்கிறேங்க. அதாவது 45 அதாவது ஒரு 48 முன்கூட்டி அந்த விழா வருதுன்னா அந்த 48 முன்னாடியே என்னுடைய வேளாண்மை செயல்முறைகளை உடனடியாக ஆரம்பிச்சிருவாங்க. களை எடுக்கிறது, செடியை ப்ரூன் பண்ணுறது, இதையெல்லாம் பிடிச்சி 48 இருக்கிற போது உரம் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிடும். அந்த 48 நான் ஃபெர்டிலைசர் கொடுக்கறக்கு ஆரம்பித்தோம்னா கரெக்டாக அந்த தருணத்தில் பூக்குங்க. இது வந்து அந்த சாகுபடியாக நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்த மாதிரியான ஒரு வசதி இந்த சொட்டு நீர் பாசனம் உரப்பாசனத்தில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ புரட்டாசி மாதத்தில் அந்த ஐயப்பன் சீசன் வருதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி செய்கிற அந்த வேளாண் செயல்முறைகள் புரட்டாசியில் மகசூலை கொடுக்கும், அன்றைக்கி ஒரு கட்டுப்படி ஆகிற விலையை கொடுக்கும். இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்குங்க. இதுக்கு வந்து நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்குமே இங்க இருக்கிற வேளாண் விஞ்ஞானிகளுக்கு தான் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும்.
நல்லா அருமையா சொன்னீங்க. அதாவது விஞ்ஞானிகள் அல்லது பல்கலைக்கழகத்துடைய உதவி ஆராய்ச்சிகள் மூலமா அவங்களுக்கு சொல்ற ஆலோசனைகள், அது கூட உங்களுடைய இந்த திட்டமிடுதலும் சேர்ந்து இதுல இருக்கு இல்லைங்களா?
இன்னைக்கு வந்து நவீன காலம், எத்தனையோ நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் இருந்தாலும் கூட வானொலி நிலையத்தின் மூலியமா, அதே மாதிரி தொலைக்காட்சியின் மூலியமா ஒளிபரப்பாகிற அந்த வேளாண்மை செய்திகள் பண்ணை எல்லா ஒளிபரப்பை வந்து நாங்கள் வந்து முழுமையா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்னுடைய வேளாண்மையினுடைய வெற்றிக்கும் பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல வானொலியும் தொலைக்காட்சியும் ஒரு காரணம். அதாவது இலவசமா உடனடியா எளிய முறையில வந்துங்க விவசாயினுடைய வயல்வெளிக்க ஒரு தொழில்நுட்பங்களை கொடுக்கறது வந்து இந்த வானொலி தான். அந்த அடிப்படையில வந்துங்க என்னுடைய வேளாண்மை வெற்றிக்கு காரணம் இந்த வானொலியும் பல்கலைக்கழகமும் சொல்ல முடியுங்க.
சரிங்க, நீங்க இவ்வளவு விவரங்கள் இந்த சொட்டு நீர் பாசனத்தை பத்தி சொன்னாலும், தமிழக அரசு வந்து விவசாயிகளுடைய நிலையை மேம்படுத்துறதுக்காகவும் சரி, நல்ல உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் நிறைய திட்டங்கள் போடுறாங்க. அதுல வந்து உழவர்களுக்கு இந்த புதிய முறைகளை வந்து அதை வந்து அதிகமா அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களும் நிறைய மானியங்கள் திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
தோட்டக்கலைத்துறை மூலமா வேளாண்மை துறை மூலமா அழைச்சிட்டு இருக்காங்க.
இப்ப அந்த மாதிரி இந்த அதுவும் குறிப்பா இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கெல்லாம் நிறைய மானிய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி உதவிகள் ஏதாவது அரசாங்கத்தினுடைய உதவிகள் பெற்றிருக்கீங்களா, அதை பத்தி விவரங்கள் சொல்லுங்க.
நான் வந்து இந்த உரப்பாசனத்தை வந்து சொட்டு நீர் பாசனத்தை வந்து தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமா செயல்படுத்தின துல்லிய பண்ணைய திட்டம் அப்படிங்கிற அந்த அரசினுடைய ஒரு திட்டத்தின் மூலமா தான் நான் ஒரு பயனாளியா அந்த பயனடைஞ்சேங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 75% மானியத்துல ஒரு எட்டருக்கு எனக்கு வந்து அந்த சொட்டு நீர் பாசனம் உரப்பாசனத்தை வந்து முழுமையா அமைச்சு கொடுத்தாங்க. நீங்க அந்த தோட்டக்கலைத்துறையினுடைய எங்களுடைய ADH அவங்க வந்து என்னுடைய வயல்வெளி ஆய்வு செஞ்ச போது அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, நீங்க சொட்டு நீர் பாசனம் வந்து அமைச்சு 6-7 ஆகி போச்சு, அது வந்து ஒரு மிக பழமையான ஒரு முறை, அந்த முறையில நீங்க சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க. இப்ப வந்து நவீன முறையில ஒரே சீரா தண்ணி பாயிற மாதிரி துல்லிய பண்ணைய திட்டத்தின் மூலமா நீங்க போடுங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அவங்களுடைய மதிப்புமிக்க ஆலோசனைய வந்து நான் ஏத்துட்டாலே எங்களுடைய அப்பா வந்து இதெல்லாம் தேவையில்லாதது இவங்க எல்லாம் சொல்லுவாங்க சொல்லிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னாருங்க. இருந்தாலும் சரி நீ வந்து ஒரு ட்ரைனிங்கு பயிற்சி எல்லாம் பெற்றவன், சரி நீ செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமா நான் இந்த துல்லிய பண்ணையம் திட்டத்தில் தான் இந்த சொட்டு நீர் பாசனம் உரப்பாசனத்தை வந்து அமைச்சேன். அதுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அவங்களே வந்து என்னுடைய வயல்வெளியா வந்து பார்வையிட்டாங்க. அருமையான ஒரு திட்டம்ங்கிறது எனக்கு செயல்படுத்த முடிஞ்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு வந்துங்க. அதுலயே வந்துங்க வேளாண் பொறியியல் துறைன்னு ஃபார்ம் மிஷினரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. இந்த களை எடுக்கிறதுக்கான ஒரு கருவி பவர் வீடர்னு ஒன்று இருக்குங்க. நம்ம பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீதர் வந்து என்னுடைய வயல்வெளியில வந்து அதை ஒரு ட்ரையல் போட்டு காமிச்சாங்க. அதாவது இடை உழவு செய்யறதுக்கு, அதாவது நான் ரோஜா சாகுபடி பண்ணியிருக்கேன், 2.5 ஏக்கர் பண்ணியிருக்கேங்க. அது பயிருக்கு பயிர் வந்து 4 அடி இடைவெளி, வரிசைக்கு வரிசை 8 அடி இடைவெளி. இந்த 8 அடி இடைவெளி வந்து பொதுவாக விவசாயிகளோ அல்லது இப்போ சாகுபடியில் இருக்கிற விவசாயிகளோ பல்கலைக்கழகமோ விஞ்ஞானிகளோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இந்த டிசைனை வந்து பொறியியல் துறையினுடைய விஞ்ஞானிகள் தான் டாக்டர் ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவங்கெல்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க. ஏன் நீ வந்து இப்படி பண்ணுற, நீ பாரம்பரியத்தவே பண்ண வேணாம், இதில் வந்து இடை உழவு செய்கிறதுக்கு மெஷினரிஸ் மூலிமா அதாவது பவர் வீடர் மூலிமா நீ களை எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து நீ செடி நடுற போதே, ரோஜா செடி வந்து இன்னைக்கு நடவு செஞ்சா 12 ஆண்டு காலம் இருக்கு, ஒரு முறை நடவு செஞ்சா அதனுடைய ஒரு 12 ஆண்டு காலத்துக்கு அது மகசூல் கொடுத்து வல்லதுங்க. அது அந்த 12 ஆண்டு காலத்துக்கு வந்து நீ வந்து களை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா மண்வெட்டில களை எடுக்கிறதுக்கு 1 ஏக்கருக்கு வந்து 13 ஆள் தேவைப்படுங்க. 13 பேர் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாங்கன்னா 1 ஏக்கர் காட்டை வந்து மண்வெட்டில குத்தி சரி பண்ணிடுவேன். நான் வந்து வரிசைக்கு வரிசை 8 அடி அப்படிங்கறது வந்து மேட்டு பாத்தியே அமைச்சிட்டேங்க. 4 அடி மேட்டு பாத்தி, 4 அடி பள்ளமா இருக்கு, 4 அடி மேட்டு பாத்தி, 4 அடி பள்ளமா. இதுல வந்து என்ன ஆச்சுன்னா இந்த பராமரிப்பு செடியை வந்து ப்ரூன் பண்றது, களை எடுக்கிறது, பூ பறிக்கிறது, இது மாதிரியான பணிகளுக்கு இடையூறு இல்லாம வரிசைக்கு வரிசை வந்து 8 அடியுமே செடிக்கு செடி இடைவெளியை 4 அடியா குறைச்சிட்டாங்க. இது அதிகப்படுத்தினாங்க, 6 காரு இருந்ததை ஒரு 2 அடி அதிகப்படுத்தி இதுல 2 அடி பயிரினுடைய எண்ணிக்கையும் குறையலைங்க, பயிரினுடைய எண்ணிக்கையும் குறையாம ஒரு மெத்தட்ல பண்ணி கொடுத்தாங்க. அதன் மூலியமா நான் வந்து பயிருக்கான இடை உழவும் செஞ்சுக்கிறேங்க. 13 நாள் செலவாகிறது எனக்கு 5 ஆள் தான் செலவாகுது, அதுல வந்து ஒரு லாபம் கிடைச்சிருக்கு இந்த மெத்தட் பண்ணதுல.
இப்ப அதுக்கான மானிய உதவிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு?
நான் வந்து என்னுடைய நிலத்தினுடைய அவங்க கேட்கற ஆவணங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுத்தங்க. பெற்றுக் கொடுத்த உடனே எனக்கு வந்து நிலத்தை வந்து தண்ணீர் பரிசோதனை பண்ணாங்க, மண் பரிசோதனை பண்ணாங்க, ரெவன்யூ ரெக்கார்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணாங்க. பண்ண ஒரு அதனுடைய பொறியாளர் வந்து இந்த டிசைன்ல போடலாம் அப்படின்னு ஒரு டிசைன் காமிச்சாங்க. அதுல ஒரு சின்ன மாறுதல் மட்டும் ஏற்படுத்தி அந்த டிசைன்ல அவங்க போட்டு கொடுத்தாங்க. இதுக்கு வந்து எனக்கு மொத்தம் 125,000 ரூபாய் வந்து என்னுடைய ஒரு ஹெக்டருக்கு வந்து செலவாச்சுங்க. அதுல வந்து 75% எனக்கு மானியம் கொடுத்தாங்க. 25% தொகை மட்டும்தான் நான் வந்து தோட்டக்கலைத்துறையில நேரடியா அந்த நிறுவனத்துக்கு செக் எடுத்து கொடுத்துட்டேங்க. இந்த துல்லிய பணிய ஸ்கீம்ல சொட்டு நீருக்கு மானியம் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த உரப்பாசனத்துக்கான நீரில் கரையிற உரங்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபாய் அளவுக்கு வந்து கொடுத்தாங்க. அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுத்தாங்க. பெட்டிகேஷன்ல வந்துங்க நான் வந்து தொடர்ந்து பயன்படுத்துற போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பிரச்சனைகளை நான் சொல்றேங்க. சொட்டு நீர் சொட்டுவான்ல ட்ரிப்பர்ல வந்து பாசி பிடிச்சிரு, அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ரெண்டாவது கொஞ்சம் சால்ட் வந்து அடைச்சிக்கு, உப்பு வந்து அந்த சொட்டுவான்ல அமைச்சுக்கு. இப்ப நம்ம விவசாயி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் போட்டா தண்ணி வந்து சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது, இது வந்து பயிருக்கு போதுமா? நாம வந்து வாய்க்கால் நிறைச்சு பாத்தி நிறைய தண்ணி கட்டிட்டு இருந்தோம், இப்ப வந்து சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது போதுமா அப்படின்னு நினைச்சாங்க. உண்மையாவே அப்படி என்னன்னா அந்த பயிருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையா இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கங்க, மிச்சமெல்லாம் வீணா தான் போகும். மகசூலையும் குறைச்சு போடும். அதுக்கு வந்து சொட்டுவான் நான் போட்டிருக்கேங்க, 8 லிட்டர், 4 லிட்டர், 6 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அப்படிங்கிற அந்த சொட்டுவான்கள் இருக்கு ட்ரிப்பர். அதுல நான் அமைச்சுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பகுதிக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 4 லிட்டர் வர மாதிரி சொட்டுவான் அமைச்சிருக்கேன். இன்னொரு பகுதிக்கு வந்துங்க 8 லிட்டர் வர மாதிரி சொட்டுவான் அமைச்சிருக்கேன். இந்த ட்ரிப்பரை போட்டா மட்டுமேங்க ஒரே சீர பாசனம் கிடைக்கும். ஒரு 8 லிட்டர் நிலம் அப்படின்னு சொன்னா கிழக்கோட்டில் வந்து ஒரு செடி வந்து ஒரு 8 லிட்டர் தண்ணி வருதுன்னா அதே அளவுக்கு சீரா வந்து மேகோட்டிலே வருங்க. பயிருடைய வளர்ச்சி இப்ப நம்ம பாரம்பரிய முறையில சாகுபடி பண்ற போது பாத்தீங்கன்னா ஓரத்துலலாம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, நடுவில் போக போக குறைவா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல குறைவா இருக்கு, ஒரே சீரா இருக்காது. ஆனா சொட்டு நீர் பாசனம் உரப்பாசனம் அமைச்ச அந்த வயல்வெளியை வந்து நீங்க பாருங்க, ஒரே மாதிரியா இருக்கு எல்லா பயிர் பயிர் வளர்ச்சி. எந்த இடத்துல நின்று நீங்க பாத்தீங்கனாலும் ஒரே சீரா வளர்ந்துருக்கு, மகசூல் ஒரே சீரா கொடுக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது. இதுல வந்து குறைபாடுகள் அப்படின்னு சொன்னா நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. இப்ப சொட்டு நீர் பாசனத்தை வந்து நாம வந்து அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபில்டர் கிளீன் பண்ணணும். இந்த ஃபில்டர்ல வந்து சரியான ஒரு பராமரிப்பு இல்லைன்னா அதுல இருக்கிற குப்பை மண் இதெல்லாம் போய் ட்ரிப்பர்ல அடைச்சிக்கும். 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து எல்லா லேட்ரையுமே ஓபன் பண்ணி விட்டு அதுல இருக்கிற குப்பை கூளங்களை வெளியேற்றணுங்க, பிளஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தொடர் நடவடிக்கையாவே இருக்கணுங்க. ரெண்டாவது ஒரு சின்ன சின்ன பழுதுகள் ஏற்பட்டா அதை வந்து நீக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு பெரிய பயிற்சி எடுத்துக்கணும். தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லைங்க, நாம ஒரு பாரம்பரிய விவசாயத்துல இருக்கிறோம், நம்ம அதுக்குன்னு ஒரு சில நேரங்களை ஒதுக்கி பல்கலைக்கழகத்துல கொடுக்குற அந்த பயிற்சி எடுத்துட்டாலே போதுங்க, நம்ம ஒரு முழு சொட்டு நீர் பாசனத்துக்கு பிளம்பரா ஆயிடலாம். இப்ப நான் அதுல ஈடுபாடோட கலந்துட்டதுனால தனியாவே அந்த சொட்டு நீர் பாசனங்களை அமைக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு தேர்ச்சி பட்டிருக்கேன். எங்க பகுதியில் இருக்கிற விவசாயிகளே அப்படிதான். இப்போ பார்க்குவோம் ஒரு சில இதுகளுக்கு பண்ண ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபில்ல டக்குன்னு போட்டுருவாங்க பைப்பு, அந்த அளவுக்கு பயிற்சி பட்டிருக்கு. உப்பு வந்து அடைக்கிறதுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அதை வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் நீர் நுட்பவியல் துறையில வந்து பேராசிரியர் டாக்டர் அப்பாவு அவங்களையுமே டாக்டர் ரவிக்குமாரையுமே நாங்கள் கேட்டோம், இதை வந்து உப்பு அடைச்சிக்குது, இதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எங்க ஒன்றியத்திலிருந்து நேரில் விவசாயிகள்லாம் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கிற விவசாயிகள்லாம் வந்து அந்த ட்ரைனிங்கில் கலந்துட்டாங்க. கலந்துட்ட பின்னாடி அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து ஃபென்ச்சுரி மூலியமாக ஃபெட்டிகேஷன் டேங்கில் ஊற்றக்கூடாது, அது இரும்பு, இரும்பில் அந்த அமிலத்தை ஊற்றுறபோது வேதிவினை ஏற்பட்டுருன்னு சொன்னாங்க. அதனால் அதுக்குன்னு வெஞ்சுரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வெஞ்சுரி மூலியமாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து 5 லிட்டர் அளவுக்கு 15 லிட்டர் தண்ணியில் கலந்து சொட்டு நீர் பாசனத்தை வந்து மோட்டர் ஆன் பண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி போன வரவு இந்த வெஞ்சுரி மூலியமாக இந்த ஆசிட்டை செலுத்தி முடிஞ்ச உடனே மோட்டர் ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ அந்த குழாயில் மெயின் பிரதான குழாய், மெயின் குழாய், அப்புறம் லேட்ரு, ட்ரிப்பர்லலாம் அந்த அமிலம் போய் அப்படியே நின்று அந்த உப்பெல்லாம் கரைச்சிருங்க. 24 மணி நேரம் கழித்து மறுபடியும் மோட்டர் இயக்கிற போது அந்த உப்பெல்லாம் வெளியில் வந்துடுங்க. பாசி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இப்படி வந்து அந்த சொட்டு நீர் அமைப்புகளை வந்து பராமரிக்கிறதுக்கு கட்டாயம் அந்த பராமரிப்புங்கிறது அவசியம்ங்க. சரியான முறையில் பாருங்கள் அமைச்சா, ஒரு 10 வருஷ காலம் குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷ காலத்துக்கு அந்த அமைப்பு வந்து பழுதாகாமல் நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்த முடியுங்க.
நல்லா அருமையா சொன்னீங்க. இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்மைகள் இருக்கிற மாதிரியே ஒரு சில குறைபாடுகளும் இருக்கும். அந்த குறைபாடுகளை எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம நல்ல முறையில தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்க எதையுமே வெற்றிகரமா செய்ய முடியும் இல்லீங்களா?
நிச்சயமாங்க.
இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் அப்படிங்கிற நுட்பத்தை பத்தி, அதை பயன்படுத்தி நீங்க எந்த அளவுக்கு பயன் பெற்று இருக்கீங்க அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப அழகா விரிவா மற்ற விவசாயிகளும் பயன்பெறத்தக்க வகையில சொல்லியிருக்கீங்க. நம்முடைய நேயர்கள் சார்பாகவும் வானொலி நிலையத்தினுடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.
வணக்கம்.
இதுவரைக்கும் சொட்டுநீர் உரப்பாசனம் மூலமா விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத தன்னுடைய அனுபவத்தில இருந்து சொன்னாங்க கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு சேர்ந்த வி எஸ் காளிச்சாமி அவங்க. நேயர்களே, சொட்டுநீர் உரப்பாசனம் பற்றி உங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. கடிதங்கள் மூலமா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கிறதா இருந்தா சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு கடிதங்களை எழுதி அனுப்பலாம்.